الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم آتني حسن التعليم وحسن التفهيم وزدني علما اللهم علمني وفهمني. إمام أبو جعفر الطحاوي رحمه الله ونور الله قبره அவர்கள் எழுதிய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ என்ற இந்த முக்கியமான குறிப்புகளை நாம் படித்து வருகிறோம். அதிலே இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஃமின்கள் முஸ்லிம்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், ரசூலுல்லாஹுடைய தன்மைகள் சிஃபத்துகள் அவர்களுக்குரிய சிறப்புகளை ஃபதாயில் அந்த சிறப்புகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் குறிப்பிட்டு வரும்போது மூன்று சிறப்புகளை இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, நமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்ரா மிஅராஜ் என்ற சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். இரண்டாவதாக, மறுமையிலே மஹ்ஷரிலே இருக்கும் பொழுது ஒரு பெரிய நீர்த்தடாகத்தையும் ஹவுத் என்ற அந்த நீர்த்தடாகத்தையும், பிறகு சொர்க்கத்திலே கௌசர் என்ற ஒரு பெரிய நதியையும் அல்லாஹு தஆலா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான். மூன்றாவதாக இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅ படைப்புகளுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தை வைத்திருக்கின்றான். அந்த ஷஃபாஅத் சிபாரிசை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையில் மூமின்களுக்காக முஸ்லிம்களுக்காக செய்வார்கள். அதை பற்றி பல விளக்கங்களை நாம் பார்த்து வந்தோம். மேலும் இது குறித்த முக்கியமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கண்ணியம், அவர்கள் ஷாஃபிஅ சிபாரிசு செய்பவர்கள், முஷஃபா சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள். ஷாஃபிஉன் முஷஃபாஉன், எல்லா நபிமார்களும் சிபாரிசு செய்வாங்க, நல்லவர்கள் சிபாரிசு செய்வாங்க, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிபாரிசு இந்த எல்லா சிபாரிசுகளிலுமே ஒரு நினைவுகூரத்தக்க ஒரு போற்றத்தக்க பெரிய சிபாரிசு. சரியா? அதாவது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹுடைய சிபாரிசுக்கு அடுத்தபடியா, அல்லாஹுடைய சிபாரிசுக்கு அடுத்தபடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிபாரிசு தான். புரியுதா? சரி, இது ஒரு விஷயத்தை அடிப்படையை வழங்கி கொள்ளுங்க. இடையில இன்னொரு விஷயம் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். சிபாரிசு ஷஃபாஅத், ஒருவருக்காக ஒருவரிடம் பரிந்துரை சொல்லுதல், இவருக்கு இந்த மாதிரி இதை செய்து கொடுங்கள் என்பதாக வேண்டுதல். புரியுதா? இப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர் பெரிய பதவி உடையவராக இருக்கிறாரு, அவருக்கு கீழே உள்ள ஒரு மனிதரோ அல்லது அவரை விட பெரிய பதவி உடைய ஒரு மனிதரோ இன்னொரு மனிதருக்காக வேண்டி அந்த முதல் கூறப்பட்ட மனிதரிடத்துல இன்னார் உங்கள்கிட்ட வர்றாரு, அவருடைய வேலையை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, புரியுதா என்பதாக கூறுவது. புரியுதாமா? இப்ப இப்படி சொல்லும் பொழுது அங்க ரெண்டு விதமா இருக்கு. ஒன்று என்ன, நல்ல கவனிங்க, யாரிடத்தில் பரிந்துரை செய்யப்படுதோ, புரியுதா, அவங்களுக்கு பேரு முஷஃபா இலைஹி அல்லது மஷ்பூ இலைஹி. யாரிடத்தில் பரிந்துரை செய்யப்படுதோ அவங்களுக்கு முஷஃபா இலைஹி அல்லது மஷ்பூ இலைஹின்னு சொல்லுவாங்க. யார் பரிந்துரை செய்கிறாரோ அவருக்கு பேரு ஷாஃபி என்று சொல்லுவாங்க. இப்ப யாரிடத்தில் பரிந்துரை செய்யப்படுகிறதோ அவரை விட பரிந்துரை செய்பவர் தகுதியில் கூடுனவராகவும் இருக்கலாம், தகுதியில கூடுனவராகவும் இருக்கலாம். புரியுதா? இப்போ ஒரு பெரிய ராஜா இருக்காரு, அந்த ராஜாட்ட ஒருத்தர் வராரு, ராஜா நான் இந்த மாதிரி உதாரணத்துக்கு நம்ம இந்த மாதிரி நாட்டில் வச்சுங்களேன், ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர்கிட்ட போய், ஒரு தமிழ்நாட்டுக்காரர், நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து வர்றேன் பிரைம் மினிஸ்டரே, எனக்கு மெட்ராஸில் ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு, புரியுதா, நீங்கள் மெட்ராஸ் சிஎம்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். இப்போ அந்த பிஎம்க்கு பேர் ஷாஃபியா, மெட்ராஸில் உள்ள சிஎம்க்கு பேர் என்ன, மஷ்ஃபூ இலைஹி, யாரிடம் பரிந்துரை செய்யப்படுகிறது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பரிந்துரை செய்பவர் பெரியவரா, பரிந்துரை செய்யப்படுபவர் யாருக்கு, யாரிடத்தில் பரிந்துரை செய்யப்படுதோ அவர் பெரியவரா, பரிந்துரை செய்பவர் பெரியவரா இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரிந்துரை என்பது ஒரு கட்டளையை போல, ஒரு சிஎம், ஒரு பிஎம் ஒருத்தருக்கு சிஎம் இடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்றாரு, சிஎம் இந்த மாதிரி வர்ற ஆளு எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஏதோ ஒரு வேலையா வர்றாரு, அவர் வேலையை செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு விண்ணப்பம் போன்ற ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது உள்ளுக்குள்ளார அவருடைய அர்த்தம் என்ன, அது ஒரு கட்டளை. ஏன், பரிந்துரை செய்பவர் யாரு, யாரிடத்தில் பரிந்துரை செய்யப்படுகிறதோ அவரை விட அந்தஸ்தால் கூடியவர், அவரை விட. அப்ப அதுவே ஒரு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி ஆயிடும். இங்க பாருங்கம்மா, இப்ப ஒரு பிஎம் இருக்காரு, புரியுதா, அவரு ஒரு தபால் எழுதுறாரு, இந்த மாதிரி எனக்கு வேண்டிய ஒருத்தர் இந்த தபால் எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வர்றாரு, சிஎம் நீங்கள் கொஞ்சம் அந்த வேலையை அவருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன்னு அதில் இருக்கு, அதில் ப்ளீஸுங்கிற வார்த்தை இருக்கும், அந்த வேலையை செஞ்சு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும், பார்க்கறதுக்கு அன்பா தயவா சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையிலேயே கட்டளையாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், பரிந்துரை செய்பவர் இருக்கிறார்ல, அவர் வந்து யாரிடத்தில் பரிந்துரை செய்கிறாரோ, யாருக்காக இல்லை, யாருக்காக தான் அந்த ஏழை அந்த மனிதர்கள், அவரை விட இந்த பரிந்துரை செய்பவர் அந்தஸ்தால கூடினவர், அதனால அது வந்து ஒரு கட்டளை போடுற மாதிரி தான். இப்ப பிஎம் ஒருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணிருக்கும் போது சிஎம் நான் அதெல்லாம் முடியாது செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, முடியாது. இதே ஒரு பிஎம் கிட்ட ஒருத்தர் எம்எல்ஏ உடைய ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு இப்ப தமிழ்நாடு ஒரு பிஎம் சிஎம் கிட்ட, சரி தமிழ்நாடுடைய ஒரு சிஎம் கிட்ட, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்எல்ஏ உடைய ரெக்கமெண்டேஷனை ஒரு விவசாயி உதாரணத்துக்கு வாங்கிட்டு வர்றாரு, அப்ப அந்த சிஎம் விரும்புனா அதை செய்வார், இல்லைன்னு சொன்னா தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு பார்க்கலாம் பாரு. ஏன், ஷாஃபி ரெக்கமெண்டேஷன் செய்பவர் யாரிடத்தில் ரெக்கமெண்டேஷன் செய்யப்படுது அவரை விட அந்தஸ்தால குறைஞ்சவர், புரியுதா. அப்ப இது கட்டளையாக ஆக, அப்ப ரெக்கமெண்டேஷன் செய்பவர் உன்னை அந்தஸ்தால கூடியவராக இருக்கலாம், அந்தஸ்தால கூடியவராக இருந்தால் அப்ப அது ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஆயிடும், கட்டளை போடுற மாதிரி ஆயிடும். அந்தஸ்தால குறைஞ்சி இருக்கலாம், அப்ப அது வந்து ஒரு பணிவான ஒரு விண்ணப்ப மாதிரி தான். ஒரு எம்எல்ஏ ஒரு சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு பிரைம் மினிஸ்டருக்கோ தனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு லெட்டர் எழுதும் பொழுது ரொம்ப தயவு கூர்ந்து, ஐயா சிஎம் அவர்களே தாங்கள் கருணை காட்டுங்கள், தாங்கள் தயவு கூர்ந்து வரக்கூடிய எனது இந்த உறவினருக்கு காரியத்தை நிறைவேற்றிக் கொடுங்கள், உங்களுக்கு கோடி புனி, இந்த மாதிரிலாம் எழுதுவாங்கல்ல. இதே ஒரு பிஎம் சிஎம்க்கு எழுதும்போது இப்படிலாம் எழுதுவாரா, எழுதப்பட்ட வித்தியாசம் கொஞ்சம் புரியுதுங்களா. இன்னொன்று, ரெண்டு பேரும் சமமானவங்களா இருக்கலாம். இப்ப எப்படி உதாரணமா, ஒரே காலேஜில் படிக்கிற ரெண்டு பேர், சின்ன பிள்ளையிலிருந்து ஒரே வயசு ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தாங்க, கடைசியில் ரெண்டு பேரும் ஒரே பதவிக்கு வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க, புரியுதா. இப்போ ஒருத்தர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாரு, ஒருத்தர் மெட்ராஸில் ஐஏஎஸ் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் கேரளாவில் ஐஏஎஸ் வேலை பார்க்குறாரு. இப்போ ரெண்டு பேரும் ஒரே வயசு, ஒரே தகுதி, ஒரே போஸ்ட். இப்போ இவர் என்ன சொல்றாரு, தனக்கு வேண்டிய ஒருத்தருக்கு, இவருடைய ரிலேஷன் ஒருத்தர் கேரளா இருக்கணும்னு வச்சுங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, என் ஃப்ரெண்டு தான்ப்பா அங்கே ஐஏஎஸ், அவர்கிட்ட போய் இந்த வேலையை முடிச்சுக்கப்பா அப்படின்னு எழுதுறாரு. இப்போ ரெண்டு பேரும் அந்தஸ்தால சமமானவர்கள், ரெண்டு பேரும் ஒரே தகுதியில் உள்ளவர்கள். இப்போ ரெக்கமெண்டேஷன் பண்ணும் பொழுது, புரியுதா, இது ஒரு வகையில் விண்ணப்பமாகவும் இருக்கும், ஒரு வகையில் கட்டளையாகவும் இருக்கும், ஒரு வகையில் அன்பான ஒரு கோரிக்கையாகவும் இருக்கும். இதை கட்டளைன்னு சொல்ல முடியாது, ஏன், ரெண்டு பேரும் ஒரே வயசுடையவங்க, போயா செய்ய முடியாது அப்படின்னு மறக்கவும் செய்யலாம், புரியுதா. அதே போல இது முழுக்க முழுக்க வந்து கெஞ்சிறது, கோரிக்கை விடுவது அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே அந்தஸ்தில் உள்ளவங்க, புரியுதா, ஒரே வயசில் உள்ளவங்க, ஒரே உரிமை உள்ளவர்கள், ஒன்றுக்கொன்று நண்பர்கள். அப்போ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து உலகத்தை பொறுத்த வரைக்குமா ரெக்கமெண்டேஷன் செய்யும் பொழுது அந்த ரெக்கமெண்டேஷன் யார் செய்கிறாங்க, யாருக்காக செய்கிறாங்க, யாரிடத்துல செய்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். நல்ல கவனிங்க. மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்கு உள்ள ரெக்கமெண்டேஷன் என்பது முழுமையா இந்த துன்யாவுடைய ரெக்கமெண்டேஷன்களுக்கு அப்பாற்பட்டது. புரியுதா, இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். மறுமையுடைய ரெக்கமெண்டேஷன் என்பது துன்யாவுடைய ரெக்கமெண்டேஷன்களுக்கு முற்றிலுமாக மாறுபட்ட அப்பாற்பட்ட ஒன்று. சரியா, இப்ப பாருங்க, முன்னாடி சொன்ன உதாரணங்களை திரும்ப சிந்தனைக்கு கொண்டு வாங்க. இந்த சிஎம்க்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாமல் இருக்கலாம், அதாவது யாருக்காக பரிந்துரை செய்யப்படுதோ. புரியுதா? அதே போல இந்த நான் யார்கிட்ட போய் சிபாரிசு கேட்கிறேன்ல, நான் யார்கிட்டயாவது போய் சிபாரிசு கேட்கிறேன்ல, கண்டிப்பா அவர் எனக்கு தெரிஞ்சவராக இருக்கணும். புரியுதா? அப்படி இருந்தால் தான் நான் போய் சிபாரிசு கேட்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா சிபாரிசு கேட்டு அவங்க செய்யறது செய்யாமல் இருக்கிறது ரெண்டுமே சமமாக இருக்கும். அதாவது ஒரு அழுத்தம் இருக்காது, ரொம்ப வந்து கெஞ்சனும் போய். இப்போ இதே உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு தெரியுது உங்களுக்கு, நீங்கள் போய் உரிமையாக கேட்கலாமா கேட்க முடியாதா? கேட்கலாம். அப்படி கேட்கும் பொழுது அது வந்து அங்கே உரிமை எடுத்துக்கிட்டு தான் ஆயிடுது. அதாவது உங்கள் மேலே அவர் மேலே உங்களுக்கு ஏதோ ஒரு ஹக்கு இருக்குது, அவர் மேலே உங்களுக்கு ஒரு ஹக்கு, ஒரு கடமை இருக்கு, உரிமை இருக்கு, அந்த உரிமையை கொண்டு நீங்க கேக்குறீங்க. அப்படி இல்லாமல் சிபாரிசு கேட்கும் பொழுது அது சாதாரணமாக சிபாரிசு அங்க நடக்காது. புரியுதா இல்லையா? இப்ப அதனாலதான் இப்ப என்ன செஞ்சாங்க, வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ அதெல்லாம் விடுங்க, துட்டு கொடுத்தா காசுதான் எல்லாத்துக்கும் உறவாகி போச்சு. புரியுதா இல்லையா? இது தனி அல்லா பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த சிபாரிசை எடுத்துக்கிட்டு சிபாரிசு கடிதத்தை வாங்கிக்கிட்டு இங்க வரும்பொழுது, எங்க வரும்போது யார்கிட்ட சிபாரிசுக்காக வேண்டி வர்றாரோ, புரியுதுங்களா, அவர்கிட்ட வரும்பொழுது, உதாரணத்துக்கு சிஎம்னு வச்சுக்கோங்களேன், வரும்பொழுது ஒன்று யாரு சிபாரிசு கடிதம் கொடுத்து அனுப்புனாரோ பிஎம், புரியுதா, இவருக்கு நம்ம இதை ஏத்துக்கலனா நமக்கு பிரச்சனையா போயிடும் அப்படிங்கிற பயத்தினால ஏத்துக்க வேண்டியதா போயிடும், ஒண்ணு. புரியுதா? இரண்டாவது என்ன, நம்ம இப்ப அந்த பிஎம் உடைய சிபாரிசை ஏத்துக்கிட்டு இவருக்கு ஏதாவது வேலை செஞ்சு கொடுத்தா நமக்கு நாளைக்கு ஏதாவது பிஎம் கிட்ட வேலையாக வேண்டியது இருந்து வச்சுங்க, நமக்கும் நம்முடைய ரிலேஷனுக்கும். அப்ப நம்ம ஒரு கடிதம் போட்டோம்னு சொன்னா அப்ப பிஎம்க்கு என்ன ஆயிடும், கண்டிப்பா செஞ்சு கொடுக்க வேண்டியதா போயிடும். என்ன, அவருடைய ஒரு லெட்டரை நான் ஏத்துக்கிட்டதுனால இப்ப இந்த சிஎம் வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு, என் மாமா, என் மாமாவுடைய மகனுடைய மச்சானுடைய புருஷனுடைய ஒய்ஃபுடைய தம்பியுடைய அப்படின்னு சொல்லிட்டு இப்படி லிஸ்ட் எல்லாம் வந்து இவ்வளவு பெருசு, இந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு வராரு பிஎம் அவர்களே, கொஞ்சம் வேலையை முடிச்சு கொடுத்துருங்கன்னு. அம்மா பாண்டே என்னடா இது வம்பா இருக்கு, என்ன இப்ப மறக்க முடியுமா? அந்தஸ்தால கூடி இருந்தாலும் ஏன், இவருடைய ஒரு வேலையை அவரு செஞ்சு கொடுத்துருக்கிறார். புரியுதா இல்லையா? அப்ப நாளைக்கு இவர் ஒரு தபால் அனுப்புனா அப்ப அதையும் இவர் செஞ்சு கொடுக்கணும். அப்ப வேற வழி இல்லாம சரி சரி ஏப்பா தமிழ்நாடு சிஎம் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரன் போறாள், நாளைக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துருக்கப்பா. அப்ப இந்த மாதிரி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சிபாரிசுகள் என்பதுல பயம் அல்லது ஆதரவு, புரியுதுங்களா, அவங்களுக்கு என்று ஒரு சுய லாபங்கள் இதெல்லாம் இருக்கும். புரியுதா? இப்ப இந்த சிபாரிசு நீங்க கேட்டு போறீங்கல்ல யார்ட்டையாவது சிபாரிசு, இந்த துன்யாவை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, யார்கிட்ட வேணாலும் கேட்டு போலாம், யார்கிட்ட வேணாலும் யார்கிட்ட வேணாலும் கேட்டு போலாம். என்ன, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு, எனக்கு ஒரு சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னு. யாருக்கு நீங்க, உங்களுக்கு தெரியாதுங்க, நான் உங்க ஏரியால தான் இருக்கேன் எம்எல்ஏ அப்படிமா, அப்படியாப்பா சரிப்பா சரிப்பா அப்படின்னு. இந்த மாதிரி துன்யால யார்கிட்ட வேணாலும் யாரிடத்துல வேணாலும் புரியுதுங்களா? சிபாரிசு கேட்டு போலாம், அவங்க அதை செய்வாங்க அல்லது செய்யாமல் இருப்பாங்க, பெரும்பாலும் செய்யறது உண்டு. ஆனா நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய சிபாரிசு என்பது இத்தகைய சிபாரிசு அல்ல. புரியுதா? துன்யாவுடைய சிபாரிசை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும், நற்கூலி கொடுக்கப்படும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்களுடைய ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, உங்களிடத்தில் யாராவது ஒருத்தர் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக இன்னார் இன்னும் ஒருவரிடத்தில் நீங்க சிபாரிசு செய்யுங்க என்பதாக கேட்டு வந்தா கண்டிப்பா நீங்க சிபாரிசு செய்யுங்க. நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களுக்கு அதற்குரிய கூலி கொடுக்கப்படும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருந்தான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்திருந்தான், சமூகத்தில் நீங்க ஒரு மதிக்கத்தக்க மனிதராக இருக்கிறீங்க, உங்களுடைய வாய்ஸ் ஒரு இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இருக்குமே ஆனால் அப்போ ஒரு உதவி தேடி ஒருவர் உங்களிடத்துல வந்தா கண்டிப்பா நீங்க அவருக்காக அந்த உதவியை செஞ்சு கொடுங்க. சொல்றாரு இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு அப்துல்லான்னு வச்சுக்கோங்க, அப்துல்லா நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா என் காரியத்தை கொஞ்சம் அவர் செஞ்சு கொடுத்துருவாரு, நீங்க வந்து கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அப்துல்லாவால போய் அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்க முடியும்னு இருந்தா அவர் என்ன செய்யக்கூடாது? மறுக்க கூடாது, பாவமா போயிடும். புரியுதுங்களா? அல்லாவுக்காக அவர் போய் அதை செஞ்சு கொடுக்கணும். இந்த வகையான சிபாரிசுகளுக்காக எந்த விதமான அன்பளிப்புகளையும் அவர் பெறக்கூடாது. புரியுதா? இப்ப ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, அவர் ஏதாவது ஒரு பதவியில் இருப்பாங்க, அந்த உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவுடைய ஒரு பெரிய போஸ்ட்ல எம்எல்ஏ அல்லது வந்து ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்காக பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா விழாக்களுக்கு அவங்கள கூப்பிடணும் வைக்கணும் அந்த மாதிரி. அப்போ யாராச்சும் ஒருத்தர் என்னுடைய மாணவ என்னுடைய மகனை சேர்க்கணுங்க, நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா அந்த ஸ்கூலில் ஒரு 10 சீட்டு தான் இருக்குதா, என் மகனுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க, அப்படியா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் விட்டு. நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குதா இல்லையாம்மா? ஹராம். புரியுதா? அப்படி வாங்குறது, அந்த சிபாரிசுக்காக அன்பளிப்பு வாங்குறது ஹராம். புரியுதா? உங்கள் வீட்டுக்காரங்க யாராவது இருந்தால் முன்னாடியே சொல்லி வச்சுக்கோங்க. புரியுதா? சொல்லணுமா இல்லையா? ஆமா. அப்ப இது வந்து ஒரு பாவமான ஒரு விஷயமா போயிடும். நல்ல காரியங்களுக்காக சிபாரிசு செய்யணும், அந்த சிபாரிசுகளுக்காக நம்ம அன்பளிப்புகள் எதுவுமே வாங்கக்கூடாது. செய்வதற்கு முன்பு வாங்கக்கூடாது, செய்ததற்கு பிறகு. அவர் உங்களுக்கு நான் அன்பா தர்றேங்க மதிப்பா தர்றேன் சும்மா நோ. புரியுதுங்களா? அறவே வாங்க கூடாது. இரண்டாவது, பாவமான காரியங்களுக்காக அறவே சிபாரிசு செய்யக்கூடாது. பாவமான காரியங்களுக்காக அறவே சிபாரிசு பண்ணக்கூடாது. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு, இப்ப நமக்கு நேரம் இல்லை அதுக்கு. எந்த ஒரு பாவமான காரியத்துக்கும் உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே, ஒரு பிசி காலேஜ் இருக்கு, ஒருத்தர் வர்றாரு, ஒரு பெரிய இந்த ஊர் முஸ்லீம்கள்ல ஒருத்தர், என் பையனுக்கு மியூசிக் காலேஜில் இடம் கேட்டேன், மொத்தமே 10 சீட்டு தானா காலியாக போச்சு, நீங்கள் சொன்னால் ஏற்றுப்பாங்க, நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க, கொடுத்துடலாமா நம்ம? ஏன் படிக்க போகிறது என்ன ஹராமான காலேஜ்? புரியுதா இல்லையா? முஸ்லீம்களுக்கு அனுமதிக்கப்படாத ஒரு துறையல். புரியுதா? செய்யலாமா? அப்போ நமக்கு வாய்ஸ் இருந்து நம்ம வாய்ஸை ஏற்றுப்பாங்க அப்படின்னு இருந்தாலும் நம்ம செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்போ முஸ்லீம்கள் நன்மைகளுக்காக அவங்க சிபாரிசு பண்ணலாம். புரியுது? அதற்குரிய கூலி கிடைக்கும். பாவத்துக்காக வேண்டி சிபாரிசு பண்ணக்கூடாது. செய்யக்கூடிய சிபாரிசுகளுக்காக எந்த விதமான கூலி முன்கூட்டியும் வாங்கக்கூடாது, செய்ததற்கு பிறகும் வாங்கக்கூடாது. அதுல என்ன சிரமமோ அந்த சிரமம் யாருக்காக? அல்லாவுக்காக, ஆகிறதுக்காக. அதை அப்படியே விட்டுடணும். புரியுதா? அடுத்தது பாருங்க, இந்த முன்கூட்டி அதாவது நல்ல சிபாரிசு செய்தால் நமக்கு நற்கூலி கிடைக்கும். அது சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சூரா நிசா 4வது அத்தியாயத்தில் 85வது வசனம் எழுதி கொள்ளுங்க. இதுக்கு பிறகு இப்ப இந்த 39வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனத்துக்கு போவோம். ஆக இந்த உலகத்தினுடைய சிபாரிசிலிருந்து மாறுபட்டது மறுமையுடைய சிபாரிசு. இப்ப மறுமையுடைய சிபாரிசு பொறுத்த வரைக்கும் 39:44 நாம் குறிப்பிட்டோம், மறுமையுடைய சிபாரிசு என்பது உலகத்தினுடைய சிபாரிசுகளிலிருந்து மாறுபட்டது. இந்த சிபாரிசெல்லாம் தூக்கி அப்படி வச்சிருங்க. இங்க சிபாரிசு என்பது இப்ப அதாவது இதனுடைய நியதி இதனுடைய அமைப்புகள் என்பது முற்றிலுமாக மாறுபட்டது. இந்த சிபாரிசின் மீது மறுமையுடைய சிபாரிசை நீங்க கணக்கு போட்டக்கூடாது. புரியுதா? இப்ப ஒரு ஒரு விஷயமா பார்ப்போம். 39வது அத்தியாயத்தினுடைய இந்த 44வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நபியே நீங்கள் கூறிவிடுங்கள், குல் லில்லாஹி அல்லாஹுவிற்கு மட்டுமே சொந்தமானது, அஷ்ஷபாஅத்து சிபாரிசுகள், ஜமீஅன் எல்லா வகையான சிபாரிசும், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில்லாஹி அல்லாஹுவிற்கு மட்டுமே சொந்தமானது, அஷ்ஷபாஅத்து ஜமீஅன் மறுமையுடைய சிபாரிசுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது, லஹு அவனுக்கே சொந்தமானது உரிமையானது, முல்கு சமாவாதி வானங்களுடைய ஆட்சி, வல் அர்தி பூமியுடைய ஆட்சி, ثم இலைஹி துர்ஜஊன் பிறகு நீங்கள் எல்லோரும் அவன் பக்கமே திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள். சரியா? இந்த ஒரு வசனத்தை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், நபியே நீங்க அடியார்களுக்கு என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் இந்த அறிவிப்பை செய்து விடுங்கள். அதாவது சிபாரிசுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. புரியுதா? வானத்தினுடைய ஆட்சியும் பூமியினுடைய ஆட்சியும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. நீங்கள் எல்லோரும் நாளை மறுமையில் உங்களது ரப்பிடத்தில் தான் கொண்டு வரப்படுவீர்கள். இதை நல்ல ஆழமா கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா நமக்கு பல விஷயங்கள் புலப்படும். அதுல ஒன்று என்ன, இந்த துன்யா உடைய அடிப்படை மாதிரி மறுமையுடைய அடிப்படை அல்ல. துன்யால அல்லாஹ் கூறினா நீங்க யாருக்கு வேண்டுமானாலும் நல்ல காரியத்தில் சிபாரிசு செஞ்சுக்கங்க, பாவத்தில் சிபாரிசு பண்ணாதீங்க. புரியுதா? யாரு நன்மையில சிபாரிசு பண்ணுவீங்களோ உங்களுக்கு நன்மை கிடைக்கும், யாரு தீமைக்காக சிபாரிசு பண்ணுவீர்களோ அதற்குரிய கூலி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப எப்படி உதாரணம் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், ரொம்ப பாதுகாக்கணும். இப்ப அரசாங்கத்துடைய துறைகள்ல ஹலாலான துறையும் இருக்கு, ஹராமான துறையும் இருக்கு. இந்த டாஸ்மார்க் எல்லாம் விற்கிறாங்கல்ல, டாஸ்மார்க் கடை, இதெல்லாம் என்ன, முழுக்க முழுக்க ஹராம். இப்ப இதுல கூட முஸ்லீம்கள் வேலைக்கு கேட்டு வர்றாங்க, யாருக்கிட்ட, முஸ்லீம் எம்எல்ஏ இடத்துல அல்லது முஸ்லீம் எம்பி இடத்துல, நீங்க அரசாங்கத்தில் எங்களுக்கு வேலை போட்டு. இப்ப இவரும் சிபாரிசு பண்றாரு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த மாதிரி பாவமான சிபாரிசுகளுக்கு யாராவது ஒருவர் சிபாரிசு கேட்டால், கேட்டவரும் பாவத்தாளி செய்யறவரும் பாவத்தாளி. சரி, இப்ப மறுமையுடைய சிபாரிசு என்பது இந்த துன்யாவுடைய சிபாரிசுகள் போன்றல்ல. குல் லில்லாஹி ஷஃபாஅது ஜமீஆ, மறுமையுடைய சிபாரிசுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. இந்த வசனத்திலிருந்து நேரடியாக தெல்ல தெளிவாக அல்லாஹு தஆலா நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளை என்னவென்றால், புரியுதா, நீங்க சிபாரிசை என்னிடத்தில் தான் கேட்க வேண்டும், சிபாரிசை என்னிடத்தில் தான் கேட்க வேண்டும். சரி, இதை ஞாபகத்தில் வச்சுக்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க புரியறதுக்காக வேண்டி, இப்ப துன்யால ஒருத்தர் ஒருத்தர் சிபாரிசு கேட்டு போறாருமா, எதுக்காக போவாரு? ஒரு வேலைக்கு, ஒரு தேவைக்கு, ஒரு நன்மையை பெறுவதற்கு, அல்லது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அல்லது ஒரு சண்டை சச்சரவுலிருந்து ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமைகிறதுக்கு, இந்த மாதிரி இருக்கும். சரி, மறுமையினுடைய சிபாரிசு நமக்கு எதுக்குமா தேவை? நமக்கு சொர்க்கம் கிடைக்கும், நரக நெருப்பிலிருந்து நமக்கு பாதுகாவல் கிடைக்கும். புரியல உங்களுக்கு? நமக்கு மறுமையினுடைய சிபாரிசு என்று சொல்லும் பொழுது மறுமையில நமக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருக்குது? ஒன்று நரகம், பெரிய பிரச்சனை. ரெண்டாவது சொர்க்கம், சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும், நரகத்திலிருந்து நாம தப்பிக்கணும். புரியுதா? இது அசல் அடிப்படை. அதுக்கு அதை அடிப்படையா வைத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒன்று அமல்கள் நெருக்கப்படும் போது நம்முடைய நன்மையினுடைய தட்டுகள் கனமாகணும், சிராத் பாலத்தை கடக்கும் பொழுது நம்ம அந்த பாலத்தை கடந்து போகணும். அல்லாஹு தஆலா நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது டே மன்னிச்சிட்டோம் போடான்னு சொல்லணும். திருவி திருவி கேட்டு ஏண்டா அதை செஞ்ச, ஏண்டா இதை செஞ்ச, ஏண்டா அப்படி பண்ண, ஏண்டா இப்படி பண்ணு இப்படி கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதோட நம்ம தலையில துண்டு போட்டு உட்காந்துட வேண்டியது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு ஹலாக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய விசாரணை லேசாகணும், புரியுதுங்களா? சரி, இது எல்லாத்துக்கும் மேல முதல்ல விசாரணை ஆரம்பமாகணும். முதல்ல என்ன விசாரணை ஆரம்பமாகிறதுக்கு முன்னாடி யாருமே அல்லாஹ்விடத்துல பேசவே முடியாது. அல்லாஹுத்தாலா அப்படி கோபத்தில் இருப்பான், பெரிய பெரிய உளுல் அஜ்மு நபிமார்கள் எல்லாம் நடுங்கி பயந்து தலகுனிஞ்சு நப்சி 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 நப்சி, எனது ஆன்மாவே எனது ஆன்மாவே, என் உயிரே, நான் என்னை எப்படி காப்பாற்றுவேன், என்னை எப்படி காப்பாற்றுவேன்னு இருப்பாங்க. இந்த நிலைமை ரொம்ப ஒரு பரிதவிப்பான நிலைமையா இருக்கும். இந்த நிலை மஹ்ஷர்ல விசாரணை ஆரம்பமாகுவதற்கு முன்பு அல்லாஹு தஆலா கோபத்தில் இருக்க அடியார்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அந்த மைதானத்தில் நிற்பார்கள் அல்லவா, அது ரொம்ப ஒரு, அதாவது நம்முடைய இன்றைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு கற்பனையா இருக்கும், அதாவது அப்பாற்பட்ட ஒரு நிலையா இருக்கும், அதை வர்ணிக்க முடியாது. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு ராஜாவை கற்பனை பண்ணுங்க, மிகப்பெரிய ஒரு அரசர், அவனுடைய உடலாலும் மனதாலும் அது வீரத்தாலும் அவ்வளவு பெரிய போல்டான ஒரு ராஜா, அவன் கோபத்தோட இருக்காப்ல கையில உருவிய வாளோட, அவனுக்கு முன்னாடி அடிமையா நான் நிக்கிறேன்னு வச்சுக்கேன், எப்படி இருக்கும் என் நிலைமை? நான் நல்லது செஞ்சுட்டு வந்திருக்கிறனா, அல்லது நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு ராஜா இப்படி கோபத்தில் இருக்கிறாரா, என்ன கோபத்தில் இருக்காருன்னு தெரியல, நான் செஞ்ச தப்பா, என் வீட்டுக்காரங்க செஞ்ச தப்பா, என் பிள்ளைங்க செஞ்ச தப்பா, என்ன ஆகப்போகுது, இப்படி இப்படி ஒரு நிலைமையை நினைச்சு பாருங்க. அங்க யாருமே அவர்கிட்ட வந்து பரிந்து பேசுவதற்கு உண்டான சூழ்நிலையே இல்லாத ஒரு நிலை, எனக்கு முன்னாடி ஒரு, அதாவது அவருடைய கட்டளை தான் அதிகாரமே, அங்க அவருடைய கட்டளைக்கு முன்னாடி யாருடைய சிபாரிசுமே செல்லாது. அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கு முன்னாடி உருவிய வாளோட அவர் நிக்க, அல்லது அவர் உட்கார்ந்திருக்க அவருடைய ஜல்லாது, அந்த ராஜா அந்த காலத்துல ராஜாக்களுடைய கட்டளையிட்ட கழுத்தை சீவுறதுக்கு பெரிய வீரர்கள் இருப்பாங்க பாருங்க, ஆளு முரட்டா இருப்பாங்க, 7 அடி உயரத்துல வாட்ட சாட்டமா அதுக்குன்னே தயார்படுத்தப்படுவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேர் வலது பக்கம் இடது பக்கத்துல வாழை உருவிட்டு நிக்கிறாங்க. புரியுதா? நம்ம கையில ஒண்ணுமே இல்ல, தலை குனிஞ்ச நிலையில இப்படி நிக்கணும், என்ன ஊனு சொன்னாருன்னா வெட்டு முடிஞ்சு போச்சு கதை. அந்த மாதிரி ஒரு நிலையில நம்ம நின்னா நம்முடைய கல்வி எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம், எப்படி இருக்கு சொல்லுங்க? கல்வி இங்க இருக்குமா, இங்க இருக்குமா, இங்க இருக்கும். என்ன பேசுறதுக்கே வராது, வாயிலிருந்து பேச்சே வராது, அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியல. எது கேட்டாலும் கடைசியில என்ன ஆகும், ராஜா டேய் அப்படி மறைச்சு, ஒண்ணுமே செஞ்சியா இல்லையடா, செஞ்ச செய்யல, செஞ்ச செய்யல, வார்த்தை குளமும் செஞ்சேன்னு செஞ்சிருப்போம், பயந்துட்டு செய்யலமோ, அப்புறம் செஞ்சமோ குளமோ, புரியுதா இல்லையா? என்ன சொன்னாரு, எது கடைசியில ஒரு முடிவுக்கு வந்துடும், என்னத்த சொன்னாலும் கழுத்து இன்னைக்கு உருளை போறது உருளை போறதான், கடைசியில வேற வழியே இல்லை, என்ன என்ன என்னமாவது பண்ணுங்க ராஜான்னு சொல்லிட்டு கழுத்து தொங்க போட்டு உட்காந்துருக்க வேண்டியது, எது செஞ்சாலும் யாரும் அங்கே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். சாதாரண மௌத்தா போகக்கூடிய இந்த உலகத்தில் மௌத்தா போகக்கூடிய ஒரு மன்னருக்கு முன்னாடியே இப்படி ஒரு நிலைமைன்னு சொன்னால் மௌத்தே ஆகாது. பிரபஞ்சங்களையெல்லாம் படைத்து 7 வானங்கள் அரிசு குருசியை படைத்து அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாடி அடியார்கள் நிற்கக்கூடிய நாள் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. யௌம யக்கூமுன்னாஸு லிரப்பில் ஆலமீன் அல்லா சொல்கிறான், அலா யதுன்னு உலாயிக்கு அன்னஹும் மப்ஊஃபூன லியௌமின் அஸீம் யௌம யக்கூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். மகத்தான அந்த நாள், அகிலத்தின் இறைவனுக்கு முன்னால் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த நிலையை இவர்கள் நினைத்து பயப்பட மாட்டார்களா, நம்பிக்கை கொள்ள மாட்டார்களான்னு இருக்கிறான். அல்லாஹ்க்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமா இருக்கும். இப்ப நமக்கு அல்லாஹ்வுடைய ஜலால், அல்லாஹ்வுடைய அந்த கம்பீரம், அல்லாஹ்வுடைய அந்த கிப்ரியா, அல்லாஹ்வுடைய மலக்கூத்தை பத்தி நமக்கு தெரியாததுனால நம்ம சும்மா இருக்கும். உண்மையிலே என்ன, அல்லாஹு வஜிலத் குலுபுகும், அல்லாஹ் என்று நினைவு கூறப்பட்டால் மூமின்களுடைய உள்ளங்கள் நடுங்கிவிடும் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன், மூமின்கள் அல்லாஹுவை அறிந்திருந்தார்களே, ஆனால் அல்லாஹுவை அறியாத மக்களிடத்தில் போய் அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அவங்களுக்கு விவரம் தெரியுமா, தெரியாது. இப்ப மலக்குகள் பாருங்க, அவ்வளவு பயம், பயம்னா பயம், அவ்வளவு பயம். குரான் நீங்க மலக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் சொன்னா பயந்துகிட்டே இருப்பாங்க, நடுங்கிக்கிட்டே இருப்பாங்க, அச்சமிட்டு அச்சம் கொண்டு கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் தரா, ஏன் அவங்க அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்காங்க. அல்லாஹ்னா யாரு, அவனுடைய வல்லமை என்ன என்பதை அவர்கள் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நபிமார்கள், புரியுதா? இப்ப நம்ம என்ன மரம் மண்டுக என்ன ஏதாச்சும் சிந்திச்சாச்சு புரியுறோமா, ஹதீஸ படிச்சு புரியுறோமா? ஒன்றும் இல்லை. நமக்கு அல்லானா என்னன்னு தெரிய மாட்டேது. அதனால தான் பயமே இல்லை, உள்ளத்தில் நடுக்கமே வர மாட்டேது. நல்லா பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலாதீம். என்ன விஷயம், இப்போ அல்லாஹுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த நாளில் இந்த உலகத்துடைய சிபாரிசுடைய சட்டம்லாம் கிடையாதுங்க. புரியுதா இல்லையா? உங்களுக்கு சொர்க்கம் வேணுமென்றாலும் உங்களுக்கு நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டுமென்றாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்க யார்கிட்ட தான் கேட்க முடியும், அல்லாஹ்விடத்துல தான் கேட்க முடியும். அப்ப இந்த துன்யால நீங்க இருக்கும் பொழுது மறுமையில நீங்க எந்த மறுமை சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றை கேட்டாலும் அதை யார்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அல்லாஹ்விடத்துல தான் கேட்கணும். புரியுதா இல்லையா? நபிமார்கள் சிபாரிசு செய்வாங்க, மலக்குகள் செய்வாங்க, நல்லவர்கள் செய்வார்கள் என்பதற்காக இந்த துன்யால இருக்கும் பொழுது. புரியுதா? நபியே எனக்கு நீங்க சிபாரிசு பண்ணுங்க. புரியுதா? அந்த மாதிரி துவா கேட்கலாமா? கேட்கக்கூடாது. அவுளியாக்களே எனக்கு துவா எனக்கு சிபாரிசு பண்ணுங்க நாளைக்கு மறுமையில, அந்த மாதிரி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், யாழ்லா எனக்கு உன்னுடைய மகத்தான சிபாரிசை கொடு, யாழ்லா எனக்கு நபிமார்களுடைய சிபாரிசை கொடு, நல்லவர்கள் மூமின்களுடைய சிபாரிசை கொடு, இந்த மாதிரி துவா கேட்கலாம். புரியுதா? ஏன்னா இது யாரிடத்துல நீங்க கேட்குறீங்க, அல்லாவிடத்துல கேட்குறீங்க. ஒரு நபி சிபாரிசு செய்வதாக இருந்தாலும் அவர் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் செய்ய முடியுமா? மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇத்னிஹி, யார் இருக்கிறார் அல்லாஹ்விடத்தில் அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய உத்தரவு இல்லாமல் சிபாரிசு செய்வார். புரியுதா? அப்ப நம்ம சிபாரிசு யார்கிட்ட தான் கேட்கணும், அல்லாஹ் ஒருத்தரிடத்துல தான் கேட்கணும். அப்ப மறுமையில நமக்கு என்னென்ன விஷயங்களை சிபாரிசு தேவை என்று சொன்னா, அல்லாஹு தாலா தீர்ப்பு ஆரம்பிக்கணும். புரியுதா? அதுவே பயங்கரமான ஒரு காட்சி. இரண்டாவதாக சொர்க்கம் கிடைக்கணும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும், கௌசர் ஹவுஸ் வுட்லேருந்து தண்ணீர் நமக்கு கிடைக்கணும், சிராத்து பாலம் அமல்கள் நெருக்கப்படக்கூடியது, இது எல்லா விஷயத்திலுமே நமக்கு அல்லாஹ்வுடைய ஷஃபாத் சிபாரிசு என்பது தேவை. சரியா? அடுத்த விஷயம் என்ன, இப்ப நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் வந்து நின்றதற்கு பிறகு, நல்லா கவனிங்க, மஹ்ஷர் மைதானத்தில் வந்து நின்றதற்கு பிறகு, புரியுதா? அப்ப நபிமார்களுடைய அந்தஸ்து என்பது தனி, நபிமார்களுடைய அந்தஸ்து என்பது தனி. நல்ல கவனிங்க, மனிதர்களாகிய நாம் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கலாம். புரியுதா? நாம் அல்லாஹ்விடத்தில் பேசலாம். ஆனா அல்லாஹ் நம்மகிட்ட பேசுவானா? என்னமா, அல்லாஹ் நம்மிடத்தில் மனிதர்களிடத்தில் அல்லாஹ் பேச மாட்டான். ஏதாவது ஒரு திரைக்கு பிறகு இருந்து ஒரு வகை அறிவித்தான் பேசுவான். அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களிடத்திலிருந்து அவன் பேசுவதற்காக தேர்ந்தெடுத்தவர்கள் யாரு? நபிமார்கள். புரியுதா இல்லையா? ஆகவேதான் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கூடி நம்ம நின்றதற்கு பிறகு, புரியுதுங்களா, அல்லாஹுத்தாலா கோபமாக இருக்கின்ற காரணத்தினால, மஹ்ஷர்ல மக்கள் எல்லாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால, இப்ப அல்லாஹுவிடத்துல பேசுவதற்காகத்தான் நம்ம நபிமார்களிடத்துல போறோம். புரியுதா? என்ன விஷயம் அல்ல, நீங்க எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துருங்க, நீங்க எங்களை அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து பாதுகாத்துருங்க, நீங்க எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருங்க, நீங்க எங்களுக்கு இந்த மஹ்ஷருடைய கஷ்டத்தை லேசாக்கி கொடுத்துருங்க என்பதற்காக அல்ல. புரியுதா வித்தியாசம் உங்களுக்கு? இப்ப நம்ம போய் நாளைக்கு மறுமையில எல்லாரும் டோட்டலி உம்மஸ் எல்லாரும் கூட்டமா ஆதம் இடத்தில் போவார்கள், அலைஹி ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், பிறகு ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், பிறகு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பி வஸல்லம் அவங்க இடத்துல வருவாங்களே. இது எந்த அடிப்படையில், நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியவர்கள். ஒன்று நேரடியாக பேசியவர்களும் இருக்கிறாங்க, வஹியின் மூலமாக பேசியவர்களும் இருக்கிறாங்க. நம்மளும் அல்லாஹ்விடத்தில் பேசலாம், துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் பேசலாம். ஆனா நம்முடைய இந்த பேச்சுக்கு நேரடியாக அல்லாஹ் பதில் அளிப்பானா?
அளிக்க மாட்டான். ஆனா நம்ம நமக்கு அல்லாஹ் பதில் அளிப்பான் என்பது நம்முடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று அர்த்தம். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிரார்த்தனையில அவங்க அல்லாவிடத்துல கோரிக்கை செய்வதும் இருக்கும், அல்லாவிடத்துல பேசுவதும் இருக்கும். புரியுதுங்களா? அவங்க கேட்பாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு பதில் சொல்லுவான். புரியுதா? அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம யாரிடத்துல போறோம், நபிமார்களிடத்துல நம்ம போறோம். புரியுதுங்களா? அவங்க மறுமையினுடைய கஷ்டத்திலிருந்து ஆபத்திலிருந்து தன்னிச்சையாக அல்லாவிடத்துல ரெக்கமெண்டேஷன் பண்ணி நம்மளை பாதுகாத்துருவாங்கிற நம்பிக்கையில அல்ல. கஷ்டங்களிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். புரியுதுங்களா? இப்ப அதனாலதான் இந்த வசனத்துல பாருங்க, குல் இல்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. இதுக்கு முன்னாடி 43வது வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்துல நீங்க பார்த்தால் அமித்தகது மின் தூனில்லாஹி ஷஃபாஅ. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை அன்றி பரிந்துரையாளர்கள் இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா? அல்லாஹுவை அன்றி பரிந்துரையாளர்களை தானாக இவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா? புரியுதா? அப்ப சிலை வணங்கிகளை பொறுத்த வரைக்கும், அதே போல மற்றவர்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் அந்த சிலைகளை வணங்குறதோ அல்லது தான் ஏற்படுத்தி அந்த கடவுளை வணங்குறதோ, இது எங்கள் இதை வணங்கிட்டா போதும், இது எங்களுக்கு அல்லாவிடத்துல சிபாரிசு பண்ணும், அந்த மாதிரி அவர்கள் ஏற்படுத்தி கொண்டாங்க. புரியுதா? அதுதான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹுவை விட்டு விட்டு, அல்லாஹுவை தவிர்த்து விட்டு, அல்லாஹுவிடத்தில் பரிந்துரையாளர்களாக இவர்கள் பலர்களை ஏற்படுத்தி கொண்டார்களான்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? நீங்களா உங்களுக்கு ஒரு பரிந்துரையாளரை அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. ஏன்? அல்லாஹுவின் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அதனாலதான் 44வது வசனத்தில் நீங்க பார்த்தால் லஹு முல்கு சமாவாத்தி வலர்து, வானம் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சி. அப்ப அவன் அரசன், நீங்க அடிமை. அப்ப ஒரு அடிமையா இருக்கிறவங்க அரசின் மேல ஆதிக்கம் செலுத்த முடியுமா? செலுத்த முடியாது. அப்ப அடிமைகள் சொன்னா நல்லவங்களும் அல்லாஹ்வுடைய அடிமை, கெட்டவங்களும் அல்லாஹ்வுடைய அடிமை, சிபாரிசு செய்யப்படுபவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை, சிபாரிசு செய்பவர்களும் அல்லாஹ்வுடைய அடிமை, எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கும் பொழுது நாம ஒரு அடிமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டு நீங்க எனக்கு அல்லாஹ்விடத்துல சிபாரிசு பண்ணி என் காரியத்தை நிறைவேற்றி கொடுத்துருங்க, உங்களை திருப்திப்படுத்துற நானு அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இல்ல? நமக்கும் இல்ல. அப்படி ஒருத்தர் ஒருத்தர் சொன்னா அதை ஏற்றுக்கொண்டு சரி எனக்கு நீங்க இனிமே கையில விழுங்க காலில் விழுங்க தட்சணை கொடுத்துருங்க நான் உங்களை பாத்துக்கிறேன் அல்லாஹ்விடத்துல அப்படின்னு சொல்லக்கூடிய துளி அளவு அதிகாரமாவது யாருக்கும் இருக்குதா? யாருக்கும் கிடையாது. புரியுதுங்களாமா? அப்ப வானங்கள் பூமியில் உள்ள எல்லாம் அல்லாஹுவிற்குத்தான் சொந்தமானது, நீங்களும் அவரிடத்தில் தான் வந்து நிற்க வேண்டும். யாரிடத்துல நாளைக்கு மறுமையில போனா போக முடியாது? அப்துல் காதர் ஜிலானிட போக முடியாது. புரியுதா இல்லையா? நாகூர்கிட்ட போக முடியுமா? மேலப்பாளையம் போக முடியுமா? உத்தமபாளையம் போக முடியும்? எங்கேயாவது போக முடியுமா? அஜ்மீர் எங்கேயும் போக முடியாது. புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, அல்லாஹு தஆலா இந்த ஹதீசுகள் மூலமாக இதே போல ஒவ்வொரு நபியுடைய காலத்திலையும் இந்த செய்தி கண்டிப்பா சொல்லப்பட்டிருக்கும். அப்ப குறிப்பிட்ட இந்த நபிமார்களிடத்துலதான் மக்கள் போறாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, குறிப்பிட்ட இந்த நபிமார்களிடத்துலதான் மக்கள் போறாங்க என்பதிலிருந்தும் இது குறித்து அவர்களுக்கு அங்க வழிகாட்டுதல் இருக்கும் என்பதற்கும் நமக்கு அங்க ஒரு புரியுதல், அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இருக்கு. புரியுதா? அப்படி போகும் பொழுது அந்த மக்கள் அந்த போகக்கூடிய நபிமார்களிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிக்கணும். போய் பேசுறாங்கல்ல, பேசும் பொழுது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம், எங்களை காப்பாத்தி எப்படியாவது சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படியா சொல்றாங்க? சொல்லுங்க பாக்கலாம், எங்களை இப்படி இருக்குது நிலைமை இருக்குது, நரகத்திலிருந்து எங்களை காப்பாத்தி சீக்கிரமா எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க, அந்த மாதிரி வாசகம் இருக்குதா? என்ன வாசகம் இருக்குங்க பாருங்க, ஃபஷ்ஃபா லனா இலா ரப்பிக்க அல தரா இலா மா நஹ்னு ஃபீஹி அல தரா மா கத் பலகனா ஃபஷ்ஃபா லனா இலா ரப்பிக்க, எங்களுக்காக உங்களது ரப்பிடத்திலே பேசுங்கள், பரிந்து பேசுங்கள். என்ன அர்த்தம்? எங்களை விசாரிக்க சொல்லுங்கள், எங்களுடைய இந்த நிலைமைகளை மாற்றும்படியாக சொல்லுங்கள். அவன் முதல்ல விசாரிக்க ஆரம்பிச்சுட்டா போதும், அடுத்து அவனுடைய கருணை வந்துடும். யாருடைய கருணை? அல்லாஹுடைய கருணை வந்துடும். அல்லாஹ்வை பேச சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் கோபமா இருக்கிறான். புரியுதா? அதுதான் அடுத்து நபிமார்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரொம்ப கோபமா இருக்கிறான், இதுக்கு முன்னாடியும் கோபமா இல்லை, இதுக்கு பின்னாடியும் கோபமா, அந்த மாதிரி கோபப்பட மாட்டான்.
அப்போ அதாவது மனிதர்கள் நாளைக்கு மறுமையில் நபிமார்களிடத்தில் போய் சொல்லக்கூடிய அந்த விண்ணப்பம் என்பது என்ன வகையான விண்ணப்பம்? அல்லாவிடத்தில் பேசுங்க, நீங்க எப்படி துன்யாவில் இருக்கும்போது அல்லாட்ட பேசுனீங்க, எங்களுக்காக எங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க அல்லாவிடத்தில் கேட்டு சொன்னீங்க, அந்த மாதிரி நீங்க இப்ப எங்களுக்காக அல்லாவிடத்துல பேசுங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்வான், அடுத்து அல்லாஹ் அடுத்து எப்படி தீர்ப்பளிக்க போறான், என்ன செய்ய போறான், இந்த மாதிரியான கோரிக்கையை தான் மனிதர்கள் நபிமார்களிடத்துல வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது துன்யால அல்லாஹ்விடத்துல பேசி கொண்டிருந்த நபிமார்கள் எல்லாருமே பயந்து நான் பேச மாட்டேன்னு ஒதுங்கி கொள்ள, அப்ப யார் மட்டும்தான் முன் வர்றா? ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வர்றாங்க. அப்ப முன் வரக்கூடிய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாவுக்கு முன்னாடி போய் அவங்க ஏதாவது துணிஞ்சு பேசுறாங்களா, அல்லது தலை குனிந்து சிரம்பணிந்து சஜிதால விழுந்து விட்டு அல்லாவை புகழ்ந்து மட்டும் அல்லாஹுடைய புகழ்ச்சிகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார்களா? சஜிதால போய் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய புகழ்ச்சிகளை மட்டும்தான் சொல்லிட்டே இருப்பான். அல்லாஹ்விடத்துல ரப்பே இந்த மாதிரி நாங்க கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு நீ உதவி பண்ணு, அத கூட சொல்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுறான். பயந்துகிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பாவ மன்னிப்பை தேடிக்கிட்டே இருக்க அல்லாஹ்வுக்கு இறக்கம் வந்துருது. என்னுடைய நபி, என்னுடைய ஹலீல், என்னுடைய ஹபீப், எனக்கு நேசமான ஒரு நபி, இவ்வளவு பிரியமான ஒரு நபி, இவ்வளவு நேரம் சுஜூதில் இருந்து, புரியுதா? அது இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரியுடைய விரிவுரையில் இன்னொரு ஹதீச, இமாம் அஹமது ரஹ்மஹுல்லா அவங்களுடைய ஒரு ஹதீச மேற்கோள் காட்டி எழுதுறாங்க. சுஜூது பண்ற நேரம் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருப்பாங்கன்னு, புரியுதா? ஏற்கனவே சொல்லியிருக்கணும் உங்களுக்கு. ஒரு ஜும்மால இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் எவ்வளவு நேரம்? ஒரு ஜும்மால இருந்து இன்றைய வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும், அப்ப ஏழு இரவுகள் ஏழு பகல்கள் கணக்களவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருப்பாங்க? சஜிதால இருந்து அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அதுக்கு பிறகு சொல்வான், முஹம்மதி நீங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் இப்ப என்ன சொல்றான், இப்பதான் அல்லாஹு தஆலா கோபத்தை தணித்து கருணை காட்டி முஹம்மதே தலையை தூக்குங்கள், நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும், நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். புரியுதா? இப்ப நல்லா கவனிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். இங்கிருந்து தான் நம்முடைய பாடத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக இருக்கிறோம். அதாவது இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், மறுமையுடைய சிபாரிசு என்பது இந்த உலகத்தினுடைய சிபாரிசிலிருந்து முற்றிலும் அப்பாற்பட்டது. உலகத்துலதான் அதிகாரத்தின் அடிப்படையில, தனக்குள்ள ஒரு ரைட்ஸின் அடிப்படையில, தனக்குள்ள ஒரு உரிமையின் அடிப்படையில, தனக்குள்ள ஒரு வேண்டப்பட்ட ஒரு அடிப்படையில யாரு வேணாலும் யார்கிட்டையும் சிபாரிசுக்கு போகலாம், சிபாரிசு கேட்கலாம், வைக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மறுமையுடைய நிலை. மறுமையில முழுக்க முழுக்க அல்லாவுடைய ஆட்சி தான், அல்லாவிடத்துலதான் நம்ம சிபாரிசு கேட்க முடியும். நபிமார்களிடத்துல போய் நம்ம என்ன சொல்றோம், அல்லாவிடத்துல கொஞ்சம் பேசுங்க, எங்களுக்காக சிபாரிசு பேசுங்கன்னா என்ன அர்த்தம், எங்களை காப்பாத்துங்கிற அர்த்தம் அல்ல. இதுல இருந்து நரகத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து எங்களை சொர்க்கத்துக்கு எங்களை கொடுங்க, நரகத்திலிருந்து காப்பாத்துங்க அந்த அர்த்தம் இல்ல. அல்லாவிடத்துல பேசி அவனுடைய கருணையினுடைய பார்வையை கொண்டு நம்மளை பார்க்க சொல்லுங்க, புரியுதுங்களா, விசாரணையை ஆரம்பிக்க சொல்லுங்க. அப்ப முதன் முதலாக நல்லா கவனிங்க, மறுமையில நமக்கு தேவையான முதல் சிபாரிசு என்னவென்றால், அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு மத்தியில் விசாரணையை தொடங்குவது. முதல் சிபாரிசு என்ன? அல்லாஹு தஆலா முதன் முதலாக அடியார்களுக்கு மத்தியில அந்த விசாரணையை தொடங்கினாதான், விசாரணையே இல்லாத சொர்க்கவாசிகள் கூட விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் அந்த சொர்க்கவாசிகளும் மஹ்ஷர்ல தான் நிக்கணும். ஒரு கூட்டம் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு போவார்கள் வருதா இல்லையா? அப்படி சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த மக்களும் கபர்ல இருந்து எந்திரிச்சவன நேரா சொர்க்கத்துக்குள்ள புத்திர மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க நிப்பாங்க? மஹ்ஷர்ல தான் நிப்பாங்க. எவ்வளவு பெரிய நிலைமையா இருக்கு நினைச்சு பாருங்க. அந்த மஹ்ஷர்ல நிக்கும் போதுதான் அப்ப யாரு போய் அல்லாஹ்விடத்துல பேசி இந்த விசாரணையை, இந்த தீர்ப்பு ஆரம்பிக்க சொல்றது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் மனிதர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடும் பொழுது யாரிடத்துல வர்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வர்றாங்க. இது சம்பந்தமாக நேரடியாக மற்றும் பல ஹதீஸுகள்ல வருது. இமாம், அதாவது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல இது சம்பந்தமா வரும் பொழுது, அப்போ அல்லாஹ்விடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேச, புரியுதுங்களா, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். எப்படி உதாரணமா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன்ல அந்த ஏழு நாட்கள் ஒரு ஜும்மா வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது சம்பந்தமா வரக்கூடிய அந்த ஹதீஸ் தான் அஹ்மதுல வருது, முஸ்னத் அஹ்மதுல. மக்கள்லாம் போய் சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அர்ஷுக்கு கீழே போவாங்க, அங்க ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்கு பேரு ஃபஹஸ், ஃபஹா சாது, ரஹ்மானுடைய ஹா, ஃபஹா சாது, ஃபஹஸ்ங்கிற இடம். அங்க போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுஜூது செய்வாங்க. அல்லாஹு தாலா கேட்பான், நபியே உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி, அல்லாஹ்க்கு தெரியும் என்ன தேவைன்னு சொல்லி, புரியுதா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யா ரப்பி வஅத்தனி அஷ்ஷஃபாஅத, நீ எனக்கு வாக்களித்திருக்கின்றாய், எனது சிபாரிசு ஏற்றுக்கொள்வா என்று, ஃபஷஃபிஅனி ஃபி ஹல்கிக, இங்க பாருங்க, உன்னுடைய படைப்பினங்கள் விஷயத்திலே நீ எனது சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்ணப்பிக்கிறார்கள். ஃபக்தி பைனஹும், அப்ப முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் எதுக்கு சிபாரிசு செய்வாங்க, அல்லாஹ்வே நீ உனது அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பை ஆரம்பிப்பாயாக, ஃபக்தி பைனஹும். அப்ப அல்லாஹ் கூறுவான், فيقول سبحانه وتعالى شفعتك انا آتيكم فاقضي بينهم. الله சொல்வான், நான் உங்களது சிபாரிசை ஏற்றுக்கொண்டேன் முஹம்மதே, நான் உங்களிடத்திலே வருவேன், உங்களுக்கு மத்தியிலே நான் தீர்ப்பளிப்பேன் என்று அல்லாஹ் கூறுவான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க திரும்ப போய் மக்களோட மக்களாக நின்று கொள்வார்கள். அதற்கு பிறகு வானம் பிளக்கும், மலக்குகள் எல்லாம் வெள்ளை மேகத்திலே வருவார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருவான் தீர்ப்பளிப்பதற்காக, புரியுதுங்களா. அப்ப இது ஒன்று. இரண்டாவது வகையான தீர்ப்பு தான் எந்த தீர்ப்பு, அல்லாஹுடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப போய் சஜிதால விழுவாங்க. அப்போ அல்லாஹு தஆலா திரும்ப சொல்வான், நபியே நீங்கள் தலையை தூக்குங்கள், கேளுங்கள், கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்கள், சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்ன உடனே, இந்த விசாரணையே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவதற்கு இருந்தார்கள் அல்லவா, அவர்களை அல்லாஹு தஆலா அடையாளம் காட்டி இவங்களுக்காக நீங்க சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லுவான் அல்லாஹு தஆலா. அப்ப அந்த மக்கள் சொர்க்கம் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள், புரியுதுங்களா. சரி, இப்ப இதுல என்ன விஷயம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது, இந்த பாடத்தை அகீதாவுடைய பாடத்தோட நம்ம படிக்கக்கூடிய அடிப்படைக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு காரணம் என்னவென்றால், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சின்ன அளவுல உங்களுக்கு சொன்னேன், ஒரு கூட்டம் முந்திய காலத்துல இந்த சிபாரிசு என்பதையே மறுத்தார்கள். யார் அமலுக்கு போவாங்களோ அவங்க அவங்களுடைய அமலின் காரணமாகத்தான் அமலுக்கு போவாங்க, யார் நரகத்துக்கு போறாங்களோ அவங்க அவங்களுடைய அமலின் காரணமாக நரகத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போனவங்களுடைய கதி அவ்வளவுதான், நரகம் தான் முடிஞ்சு போச்சு, புரியுதா. இந்த மாதிரியாக ஒரு கூட்டம் சொல்லிக்கொண்டு சஹீஹான ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இந்த ஷஃபாஅத் சம்பந்தப்பட்ட செய்திகளை மறுக்கிறாங்க, புரியுதா. நல்ல கவனிங்க, மறுக்கிறதுக்கு அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன, இந்த மண்டை. இந்த மண்டையில் ஒரு மூலன்னு ஒன்று இருக்கு பாருங்க, புரியுதா இல்லையா. இந்த மண்டையில உள்ள இந்த மூளை தான் குழம்பி போன மூளை. அப்ப இந்த மண்டையில உள்ள இந்த மூளையை வைத்துக் கொண்டு அவங்க ஹதீசுகளை மறுக்கிறாங்களே தவிர, அவங்க ஹதீசுகளை மறுக்கிறதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கானா, இல்ல. அப்ப அவங்களுடைய இந்த மூளை அப்படி என்னப்பா அபாரணமா கண்டுபிடிச்சிருச்சு என்று சொன்னா, சட்டம். என்னது சட்டம், தப்பு செஞ்சிட்டா தூக்கி நரகத்துல போடும், நல்லது பண்ணிட்டானா அவன் எப்படி நீ நிக்க வைக்கலாம், தூக்கி சொர்க்கத்துல போடணும். அல்லாஹ் சொல்லிட்டான்ல, நல்லது செஞ்சா சொர்க்கன்றல்ல, நல்லது செஞ்சுட்டு தானே வந்திருக்கிறேன், என்ன சொர்க்கத்துக்கு முதல்ல அனுப்ப சொல்லு. பாவம் செஞ்சா நரகன்றல்ல, இவன் பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறான்ல, இவன் ஏன் இவனை ஏன் அவன் மன்னிக்கணும், தூக்கி அவனை நரகத்தில் போடு. நம்ம என்ன சொல்றோம், ஏன்பா இத உன் வீட்டுல வச்சுக்க, இத உன் வீட்டுல வேணா நீ வச்சுக்க, உன் புள்ள நல்லது பண்ணா நீனு அவனுக்கு நீ நல்லது பண்ணு, உன் வீட்டில் உன் புள்ள தப்பு பண்ணானா நீ அவனை போட்டு அடிச்சு சாவடிச்சிரு, அது செய்ய மாட்டான். செய்வானா யாராவது, இந்த கொள்கையை அல்லாமல் வந்து அடிப்படையாக திணிக்கிறவங்க தான் வீட்டு பிள்ளையில ரெண்டு பிள்ளையில எப்படி இருந்தாலும் ரெண்டு புள்ளன் இருந்தா ஒரு புள்ள நல்ல புள்ளியா இருக்கும், ஒரு புள்ள சேட்ட. சரி, எங்கேயாவது இந்த மாதிரியான இந்த கொள்கையுடைய அப்பம்மார்கள் யாராவது தான் புள்ள சேட்டை செய்யும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சிருக்கிறானா? நமக்கு எங்கேயும் வரலாறுல கிடைக்கல. இப்ப கூட சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இவங்க யாராவது என்ன செய்யணும், இவங்கல தப்பு செஞ்சா, யாராவது ஒருத்தர் தப்பு செஞ்சா செய்யணுமா இல்லையா? அது செய்ய புரியுதா இல்லையா? இப்ப என்ன விஷயம், சுருக்கமான விஷயம் என்ன, அல்லாஹுவின் மீது இவர்கள் தங்களது அறிவை வைத்து அதிகாரம் செய்யறது நினைக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க, புரியுதா? நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் வாக்களித்ததை அவனுடைய அருளால் கண்டிப்பாக மீறமாட்டான், அவனுடைய அருளால் கண்டிப்பாக அவன், இதை நம்ம ஆதரவிக்கிறோம். அல்லாஹு தாலா எதை எச்சரித்திருக்கிறானோ, அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாலமானவன். புரியுதா? யாரை தண்டித்தே ஆக வேண்டும் என்பதையும், யாரை தண்டிக்காமலே மன்னிக்கலாம் என்பதையும், யாரை தண்டித்ததற்கு பிறகு மன்னிக்கலாம் என்பதையும் முடிவு செய்பவன் யாரு? அல்லாஹ். இதுல எந்த விதமான வாக்கு மீறலும் கிடையாது, அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அதிகப்படியான கருணையும் தவிர. அப்ப யாரை அல்லாஹ் அறவே மன்னிக்க மாட்டான் என்று இருக்கிறதோ அவர்கள் யார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். யார் அவங்க? முஷ்ரிக்குகள், காஃபிர்கள், அவங்கள அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அந்த பாவம் அவ்வளவு பெரிய பாவம்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அது போக மற்ற பாவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மன்னிப்பேன் என்று சொல்லும் பொழுது நீ மன்னிக்க கூடாது, அவனை தூக்கி நரகத்துல தான் போடணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் மேல சட்டத்தை திணிக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு அதிகாரத்தை யார் கொடுத்தா? கண்டிப்பா அந்த அதிகாரம் யாருக்குமே கிடையாது. புரியுதா? சரி, அடுத்த விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆல இந்த சிபாரிசை ஏன் வச்சிருக்கிறான்? அல்லாஹ் நாடுனா இப்படி ஒன்று சிஸ்டமே இல்லாம அல்லாஹ் செய்திருக்கலாமா இல்லையா என்றால் செய்திருக்க முடியும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட ஒரு சிபாரிசுடைய சிஸ்டத்தை அல்லாஹ் வைத்திருப்பது அவனுடைய நல்லடியார்களை அல்லாஹு தஆலா மறுமையில கண்ணியப்படுத்த நினைக்கிறான். அந்த நல்லடியார்களை இந்த உலகத்துல வாழும் பொழுது மக்கள் அறியாம இருந்தாங்கல்ல, அல்லது அவர்களை போல தானும் ஆக வேண்டும் என்ற முயற்சி இல்லாம பாவத்திலையும் அலட்சியத்திலையும் மூழ்கி இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா புரிய வைக்கிறதுக்காக பாருங்க, எனக்காக வாழ்ந்த மக்களுக்கு இன்று எவ்வளவு பெரிய கண்ணியம், அவங்களுடைய அவங்களிடத்துலதான் நான் உங்களுக்காகவே சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை மன்னிக்கிறேன். அப்ப அந்த அளவுக்கு நல்லவர்களை அல்லாஹ் உயர்த்துவதற்காக அல்லாஹ் செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இது. அப்ப இந்த ஏற்பாடை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன ஆசை வரணும், நாமும் அல்லாஹ் உயர்த்தக்கூடிய அந்த நல்லவர்கள் மாதிரி ஆகணும், அதுதான் ஆசை வரணும். புரியுதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஒரு ஏற்பாடு. அடுத்த விஷயம் என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த சிபாரிசை பொறுத்த வரைக்கும் முதலாவது சிபாரிசு மறுமையில தீர்ப்பை ஆரம்பிப்பதற்காக, சரியா, ஒன்று. இரண்டாவது சிபாரிசு அந்த தீர்ப்பு ஆரம்பமாகியதற்கு பிறகு விசாரணை கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்காக. அப்ப முதல் இரண்டு தீர்ப்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த சிபாரிசு இது, முதல் இரண்டு தகுதி. அடுத்ததாக மற்ற சிபாரிசுகள், இந்த மற்ற சிபாரிசுகள்ல முதல் வகையில், அடுத்து இந்த ரெண்டுக்கு அடுத்து உள்ள வகையில சில கூட்டத்தார்கள் சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் குறைவா இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செஞ்சு, யா அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தில் இன்னும் உயர்ந்த தரஜாவை கொடு இன்னும். அப்ப எந்த வகையில பார்த்தாலும் நம்ம அல்லாஹருடைய அருளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசின் பக்கம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறத நம்ம புரியிறோம். அப்ப இது எந்த அடிப்படையில, இந்த உம்மத்துடைய வழிகாட்டி என்ற அடிப்படையில ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கண்ணியம். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நமக்காண்டி சொல்லுங்க, அவங்களுடைய ஒரு துவா இல்லைனா, அவங்களுடைய ஒரு முயற்சி இல்லைனா மற்ற நபிமார்கள் மாதிரி யா அல்லாஹ் இவனு நீ சாவடிச்சிரு அப்படின்னு சொல்லி துவா பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கு? இப்படி ஒரு உம்மத்தை இருந்திருக்குமா? அதுல இருந்திருக்காரு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்ந்த அந்த உம்ம சஹாபாக்களும் அவங்களும் வாழ்ந்து இறந்து போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் பண்ண ரசூல் சல்லா அலிஸ்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். உங்களுக்கு உண்மையிலேயே ரசூல்லா மேல ஈமான் இருந்தா இதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அல்லாவிடத்துல துவா பண்ணுவீங்க, நன்றி செலுத்துவீங்க. புரியுதா இல்லையா? இதுல எங்கேயாவது உள்ளத்துல ஒரு நயவஞ்சகத்தினுடைய அந்த அழுக்கு கசடு ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் இத மறுப்பார்கள் அல்லது இதுல சந்தேகம் கொள்வார்கள். புரியுதா? இரண்டாவது, சில பேர்களுடைய அமல்கள் கரெக்டா சமமா இருக்கும், இப்படியே அடிக்காது அப்படியே அடிக்காது. இப்ப இந்த மாதிரி மக்கள் சொர்க்கத்துக்கா நரகத்துக்காங்கிற நிலைமையில இருப்பாங்க. இந்த மாதிரி மக்களை அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு பண்ணி சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வார்கள். ஆச்சா, அடுத்ததாக சில மக்கள் அவங்களுடைய பாவம் அதிகமாயிட்டதுனால நரகத்துக்கு போறதுக்காக அவங்களுக்கு முடிவு செய்யப்படும். இவங்க எங்க தான் போகணும்னு சொல்லி, நரகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி முடிவு செய்யப்படும். அப்ப அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசுனால அவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படாம மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போவாங்க. அடுத்ததாக, நன்மைகள் இல்லாம பாவங்கள் அதிகமா இருந்து நரகத்துக்கே போனவங்க நரகத்துக்கே போயிட்டோம். அப்ப இந்த மாதிரி மக்களுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசு செய்வாங்க. அப்படி போனவங்கள பெரும்பாவங்கள் செய்தவங்க இருப்பாங்க, சிறுபாவங்கள் செய்தவர்களும் இருப்பாங்க. நன்மைகள் ரொம்ப குறைவா செஞ்சு அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு சிபாரிசு செஞ்சு இவர்களை நரகத்திலிருந்து வெளியாக்கி கொண்டு வந்து சொர்க்கத்தில் சேர்ப்பதற்காக வேண்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிபாரிசு என்பது இத்தனை வகையான சிபாரிசுகளாக இருக்கின்றன. இது போக நல்லவர்கள் மலக்குகள் செய்யக்கூடிய சிபாரிசுலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே உங்களுக்கு கூறினோம், மறுமையுடைய சிபாரிசு என்பது உலகத்துடைய சிபாரிசிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்று, வித்தியாசமான ஒன்று என்று. அப்ப மறுமையில வந்ததற்கு பிறகு எவ்வளவு பெரிய ஒரு நபியாக இருந்தாலும், புரியுதா, எவ்வளவு பெரிய ஒரு மலக்காக இருந்தாலும் யாருமே அல்லாஹ்விடத்தில் தான் விரும்பியவர்களுக்காக துணிந்து போய் யா அல்லாஹ் நீ இவங்களை சொர்க்கத்துக்கு தான் அனுப்பணும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியாது. ஏன் அப்படி துணிந்து கேட்பதாக இருந்தால் அது அல்லாஹ்விடத்தில் கட்டளை போடுற மாதிரி ஆயிடும். அல்லாஹுவின் மீது கட்டளை போடக்கூடியவர்கள், அல்லாஹுவின் மீது அதிகாரம் செலுத்தக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள், அடிமைகள். அப்ப மறுமையில சிபாரிசு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிபாரிசு செய்வார்கள் என்பது அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதி பெற்றதற்கு பிறகு யாருக்காக அல்லாஹு தாலா இவர்களுக்கு அந்த தகுதியை வழங்குறானோ அவர்களுக்காக மட்டும்தான் பேச முடியும். இப்ப ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா நீங்க சிபாரிசு செய்யலாம் என்று சொல்லிட்டா அது பொதுவான அனுமதியா இருக்காது. புரியுதா? நீங்க உங்க குடும்பத்தில் இவருக்கு 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 செய்யலாம், அதையும் அல்லா லிமிட் பண்ணிடுவோம். புரியுதா இல்லையா? இப்ப சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் குரான் ஹாஃபிஸ் ஆக்கிடுவாங்க. ஆக்கிட்டு குரான் ஹாஃபிஸ் ஆகிட்டப்பா என் புள்ள, பத்து பேருக்கு சிபாரிசு பண்ணி சொர்க்கத்தில் கூட்டு போயிடுவான், அம்மாவை தான் தொழுவாம தூங்குவாங்க, அம்மாவை தான் தொழுவாங்க தூங்குவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் புள்ள ஹாஃபீஸ் என்ன சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடணும். எல்லாம் அடிப்பான் போட்டு மண்டையில் இருக்குன்னு ஒரே அடி, உன் புள்ள ஹாஃபீஸ் சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவானே. இதுதான் இதுதான் அத்துமீறல். இது என்ன நினைச்சுக்கிட்டாங்க அவங்க, துன்யாவுடைய சிபாரிசு மாதிரி ஆகிரத்துடைய சிபாரிசு, மறுமையுடைய சிபாரிசு நினைச்சுக்கிட்டாங்க. மறுமையில சிபாரிசு செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுதான் சிபாரிசு செய்வார்கள். யார் யாருக்கு அல்லாஹ் சிபாரிசு செய்ய அனுமதி தர்றானோ அவங்களுக்காக மட்டும்தான் சிபாரிசு பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஹாஃபிஸ் அல்லாஹ் விரும்பினாதான் அவங்களுடைய அத்தாவை கொண்டு வந்து நிறுத்தி உங்க அத்தாவுக்கு வேணா நீ சிபாரிசு பண்ணுமா, அல்லாஹ் தாலா நான் ஏத்துப்பேன். அத்தாட்ட அந்த தகுதி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், கண்ணிலே காட்ட மாட்டான், பிரிச்சிருவான் அல்லாஹ் தாலா. அம்மாட்ட அந்த தகுதி இல்லைன்னு வச்சுக்கங்க, அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணிலே காட்ட மாட்டான், பிரிச்சிடும், அம்மாவே கண்ணுக்கே தெரியாது, தூக்கி அல்லாஹ் துரத்தி விட்டுருவான் அல்லாஹ் தாலா. போ கிட்டக்கே வராது, போ உன் பிள்ளைக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது, ஓடு அப்படின்னு துரத்தி விட்டுருவான். அண்ணன் தம்பி மாமா சாச்சா இப்படி இந்த உலகத்தில் நீங்க சிபாரிசுக்கு யார் யார்கிட்ட எப்ப விரும்பினாலும் சிபாரிசுக்கு போயிட வேண்டியது, யார்கிட்ட வேணாலும் சிபாரிசுக்கு யாரை வேணாலும் கூட்டிட்டு போயிட வேண்டியது, அந்த மாதிரி கணக்கு ஆகிறதுல கிடையாது. புரியுதுங்களா? நிறைய குரானுடைய வசனங்கள் இருக்கு, நீங்க உற்சாக படிக்கும் போது புரியும். அப்ப யாரு சிபாரிசு பண்றாங்களோ அல்லாஹ் அனுமதி கொடுத்தாதான் பண்ண முடியும். அடுத்ததாக வலா யஷ்பஊன இல்லா லிமன் தவா, அல்லாஹு தாலா யார் யாருக்கெல்லாம் சிபாரிசு சென்றடைய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்காகத்தான் சிபாரிசு செய்ய முடியும். புரியுதா? இப்போ ஒரு கணவர் பெரிய நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், மார்க்கு இல்மு இருக்குது, இபாதத் இருக்குது, மனைவிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா மனைவி மேல பாசமா இருந்தாரு, மனைவி இவருக்கு நிறைய கிதமத்தெல்லாம் பண்ணாங்க வச்சாங்க, தொழுவு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நாளைக்கு ஒண்ணு நாக்கு சிபாரிசு பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டு போயிரும் சொல்லிட முடியுமா? அல்லது மனைவி ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, இபாதத்தாலி ரொம்ப ஒழுக்கம், ரொம்ப இபாதத்து தக்குவா ஈமான் எல்லாம் இருந்துச்சு, கணவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, பரவாயில்லங்க நீங்க ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க, நான் தான் வந்து பெரிய அவுளியாவா இருக்கேன், ராபியத்துல் பசரியாவா இருக்கேன், நீங்க ஒண்ணும் கவலையப்படாதீங்க, கண்டிப்பா மறுமையில் அல்ல என்ன சொல்றதுக்கு அனுப்பும் பொழுதே என் புருஷனையும் சேர்த்து அனுப்புனாதான் நான் போவேன்னு உட்காந்துப்பேன், உங்களையும் கண்டிப்பா கூட்டு போயிடுவோம், அதனால நீங்க சுபூத்துள் வாட்டி பிரச்சனை கிடையாது. புரியுதா? இஷா துள்வாட்டியும் பிரச்சனை கிடையாது, ஜக்காத்து கொடுக்காட்டியும் பிரச்சனை கிடையாது, ஹஜ்ஜுக்கு போவாட்டியும் பிரச்சனை கிடையாது, முதல்ல வீட்டை வாங்கிருங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சொல்ல முடியுமா? சேர்த்து வச்சு உதப்போம், அல்ல என்ன செய்வான் அண்டி பிச்சு வந்துச்சு. புரியுதா இல்லையா? அப்ப பயப்படணும் நல்லா இடத்துல. புரியுதா? இப்ப ஒருத்தர் இதே போல இப்ப நம்ம படிக்கிறோம், உடனே இப்போ நாலாம் சிபாரிசு பண்ணுவோம், அப்படியா நினைக்க முடியும்? அதுக்கு அண்டிதான் வரும். என்ன அல்லாஹுத்தாலா அங்க கொடுப்பான் அந்த தகுதியை. புரியுதுங்களா? நபிமார்களுக்கு உண்டு என்பது உறுதியானது, நல்லவர்களுக்கு என்று சொல்லும் பொழுது அந்த நல்லவர்கள் யார் என்று முடிவு செய்யறது யாரு தான்? நீங்க நாளைக்கு மறுமையில போன யாரு நான் நல்லவன்ல விளங்குதா இல்லையா? இப்படிலாம் அங்க பேச முடியுமா? இப்படிலாம் அங்க பேச முடியாதுங்க. அங்க வந்து நம்ம கரை சேர்ந்தாலே போதும். நம்ம அங்க நிக்கும் பொழுது யாரெல்லாம் நான் கரெக்டா இருந்தேன், நான் யாரு தெரியுமா, நான் வந்து இப்ப எவ்வளவு படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா, அப்படிலாம் பேச முடியுமா அங்க போய்? அங்கெல்லாம் ஒண்ணுமே எல்லாத்தையும் மறந்துடும், எல்லாமே மறந்துடும், அவ்வளவுதான், நல்லா பாதுகாக்க. புரியுதா இல்லையா? சின்ன நிறைய விஷயங்கள் இருக்கு, பின்னாடி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.